දෙවනි පුරවැසියෙක් ලෙස සලකලා කටයුතු කරන්න මේ මාලි මහ රජු ඉද දෙන්නේ නැහැ. එසේ කියමින් මා නිහඬනවා. බොහොම ස්තුතියි.
සභාවේ තලමේ තාංගම් ගෞරව උරුපිනර අවර්ගලෙන් உண்மைக்கும் இந்த பிரேரணையை கொண்டு வந்த கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விவாதம் தான் இதுல. யாரு ஆளுங்கட்சி யாரு எதிர்கட்சி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கௌரவ பிமல் ரத்நாயக்கா அவர்கள், நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. உண்மைக்கும் உங்களோட உரையாடல் மட்டும்தான் ஒரு தீர்க்கமான உரையாடல் நான் சொல்லுவேன். அதுலயும் நீங்க சொன்னீங்க தானே மாமன்னன் அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்னு. இன்னொரு படம் இருக்கு, அதுக்கு பேர் கோ. அந்த படம் வந்து ஜீவா நடிச்சது. அந்த படத்தையும் பாருங்க. அதுல ஒரு அரசியல் கட்சி இளைஞர்களை தூண்டி விட்டு நாட்டையே எரிச்சு கடைசியில ஆசனத்துல வந்து உட்காருவாங்க. ஆனா அது வந்து நீங்க பாத்துக்கங்க, நீங்களே பொறுத்துக்கங்க யாருக்கு பொருந்துமோ. சரி, ஆனா ஒரு விஷயத்துக்கு வரும். ஆளுங்கட்சி தரப்புல நீங்க எல்லாருமே பேசுனீங்க, நியாயமான விஷயம். ஆனா ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் மறந்துகிட்டு பேசுனீங்க. நம்ம இன்னைக்கு இந்த பிரேரணையை கொண்டாந்த காரணம், ஆளுங்கட்சி சார்பாக ஒரு பதில் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். காணி உரிமை வழங்குவீங்களா மாட்டீங்களான்னு. நாங்க காணி உரிமையை பத்தி கேட்டா நீங்க சொல்றீங்க 76 வருஷம் சாபம்னு. நாங்க வீட்டு பிரச்சனை கேட்டா பத்தி நீங்க சொல்றீங்க குடும்ப அரசியல்னு. அப்படி இருக்கும் போது நான் வந்து உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், சரி என்ன திட்டணும், எவ்வளவு நாள் திட்டிக்கங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, காணி உரிமைக்கு வீட்டு உரிமைக்கு வித்தியாசம் தெரியுமா? வீடுகள் கட்டி அதுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்குறது அது அரசாங்கத்தோட பொறுப்பு கடமை, அது நம்மளுக்கு தெரியும். ஆனா காணி உரிமை என்பது இந்த சமூகத்துக்கு வழங்குற ஒரு தீர்வு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நான் வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரு சிறிய அனுபவம் தான். என்னோட சிறிய அனுபவத்துல இதுவரைக்கும் இருந்திருக்க ஜனாதிபதிகளா இருக்கட்டும், இப்போ தற்போதைய இருக்க அரசாங்கம் இருக்கட்டும், ஒவ்வொரு தடவை இந்த காணி உரிமைன்னு ஒரு விஷயம் பேசப்பட்டா உடனே நீங்க சொல்றீங்க இல்ல சமத்துவம், அனைவரும் சமம். ஆனா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், சமத்துவத்தின் அடிப்படையில மலையக மக்களை பார்க்காதீங்க. சமநிலை நீதி நம்ம அதை தான் பார்த்தாக்கணும். எக்விட்டி ஓவர் ஈக்வாலிட்டி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு மலையக மக்கள் மத்தியில நீங்க வரலாறு எல்லாத்தையும் முன்னால எடுத்து வச்சீங்க. அந்த வரலாறுலயும் ஒரு சின்ன கோரிக்கை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களுக்கு, கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, வரலாறு பத்தி ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம், முழுகின கப்பலின் பேர் பாகியலட்சுமி இல்ல ஆதிலட்சுமி. வரலாறு பத்தி பேசின மட்டும் தெரியாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஹான்சார்ட்ல இருந்து அதை கொஞ்சம் நீக்கிட்டு ஆதிலட்சுமி பதிவு செய்யுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இப்ப வரலாறு பொறுத்த வரைக்கும், ஆமா 49ல இருந்து 77 வரைக்கும் நம்மளுக்கு பிரஜா உரிமை கிடையாது, கஷ்டப்பட்டு இருந்தோம், நம்மளுக்கு அடையாளம் கிடையாது, அதெல்லாம் தாண்டிதான் நாங்க வந்திருக்கோம். ஆனா அதை விட ஒரு பெரிய கொடுமை, 1964 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பேரில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட 525,000 மலையக மக்களை இந்த நாட்டில் வச்சுட்டு, மன்னிக்கணும், 525,000 மலையக மக்களை இந்தியாவுக்கு நாடு கடத்திட்டு பாக்கி 450,000 பேரை இலங்கையில வைக்க வேண்டியதுதான் அந்த அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை. ஆனா 1964ல இருந்து 1981 வரைக்கும் 2,25,000 பேர் இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காங்க. கௌரவ பிமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, ஏன் இலங்கையில வாழ்ற இந்திய வம்சாவளி மக்கள் மட்டும் இப்படி இருக்காங்க, இன்னும் மலேசியால இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, பல்வேறு நாடுகள்ல இருக்காங்க. ஆனா கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், மலேசியாலேயும் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் ஒதுக்கப்பட்ட சமூகமா ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா, தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் இருக்க பகுதி. இன்னைக்கு இந்தியா ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க, அன்னைக்கு 2,25,000 மக்கள் 15 வருஷத்துல நாடு கடத்தப்பட்டாங்க இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டில் டாண்டி என்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த டாண்டி என்கிற ஒரு நிறுவனத்துக்கு அடியில் கூடலூர் போன்ற பல்வேறு ஊர்கள் இருக்கு, மக்கள் ரொம்ப மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க திருப்பி நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இருக்கிற சூழ்நிலை வேறு. நான் வந்து உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், ஒவ்வொரு வாரமும் நீங்க விமர்சிக்கிறீங்க, நான் பதில் சொல்றேன், அதை நம்ம கொஞ்சம் இதோட நிப்பாட்டும். நான் ஆலோசனையை தான் உங்களுக்கு வழங்க விரும்புறேன், உங்களோட வேலையை தான் நான் சுலபமாக்க விரும்புறேன். கௌரவ மஞ்சுள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, இல்ல நீங்க வந்து என்ன இந்த டிசிசி மீட்டிங்க்கு வராம அப்புறம் ஏன்னு. கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன், போன டிசிசி மீட்டிங் நான் வந்தேன், ஜனாதிபதி அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டேன், ஜிஐக்கும் பதில் சொல்ல முடியல, ஜனாதிபதி அவர்களும் தவறான ஒரு விஷயத்த நம்பிட்டு கிளம்பியிருக்காரு. எனக்கு வந்து உண்மைக்கு நான் ஜனாதிபதி இந்த இடத்துல நான் குத்த சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நாட்டின் ஜனாதிபதி, அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற செய்தி சரியான செய்தியா இருக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு எங்களுக்கு தகவல் சரியான முறையில் வரமாட்டேங்குது. நான் நிறைய தடவை ஜிஏ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தவறான இலக்கத்துக்கு நீங்க வந்து அழைப்புதல் கொடுத்தா நாங்க எப்படி வருது? திகாம்பரம் அவர்களுக்கும் அதே பிரச்சனை தான். இது நாங்க வந்து ஜிஏக்கு நிறைய தடவை நாங்க கடிதங்கள் எழுதியிருக்கோம். தயவு செய்து அதை நீங்க பார்க்குமாறு ஒரு வேண்டுகோள் விடுறேன். ஆனா இன்னைக்கு இந்த பிரேரணையை பொறுத்த வரைக்கும் இந்த காணி உரிமை சம்பந்தமான ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட வெளிப்படையா சொல்றேன். நான் நேத்தும் இந்த விஷயத்த தான் சொன்னேன். கேபினட் பேப்பர் இருக்கு. அந்த கேபினட் பேப்பரை நம்ம அமுல்படுத்தினாலே நம்ம நினைச்சதை செய்ய முடியும். இப்ப நீங்க சம்பளம் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு உறுப்பினர் சம்பளத்தை மையப்படுத்தி எங்க மேல ஒரு விமர்சனம் வச்சாரு. இது வந்து கடந்த வாரம் நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நிறுவனம் தான் நியூஸ் ஃபர்ஸ்ட், அந்த தொலைக்காட்சியில ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சமன்ஸ் ஆபீஷியல்ஸ் ஓவர் எஸ்டேட் வர்க்கர்ஸ் வேஜஸ் இர்ரெகுலாரிட்டி. அரசாங்கம் வழங்க அரசாங்கம் 1700 ரூபாய் வழங்கப்பட சம்பளத்தில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமை ஆணைக்குழு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, இது சரியான முறையில மக்களுக்கு போய் கிடைக்கல. ஆமா, நான் சொன்ன இதே இடத்துலதான் முடிஞ்சா 10 ரூபாவை கூட்டுங்கன்னு. ஆனா எப்படி சொன்னேன், 10 ரூபாவை நிபந்தனையற்ற அதிகரிப்பா கூட்டுங்கன்னு. ஆனா 10 ரூபாவை மட்டும் கூட்டல, கிலோ கணக்கையும் தான் கூட்டியிருக்கோம், வன்முறையும் தான் கூட்டியிருக்கோம், தோட்ட அதிகாரிகளின் அடக்குமுறையும் தான் கூட்டியிருக்கோம். ஆனா அதுக்கு வந்து நான் காரணத்தை முழுமையா நான் சொல்ல, அது உங்களோட பொறுப்பு, நீங்க தான் தவறுன்னு இல்ல. நாங்க எதிர்கட்சியில இருக்கோம், நீங்க ஆளுங்கட்சியில இருக்கீங்க, நீங்க பாராளுமன்ற உறுப்பினர், நானும் பாராளுமன்ற உறுப்பினர், சேர்ந்து வந்தா இதுக்கு ஒரு தீர்வு எடுக்க முடியும் தானே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். வாக்கெடுப்பு வாங்கி உங்ககிட்ட 159 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் உண்மைக்கும் காணி உரிமை கொடுக்கணும்னு இஷ்டம் இருக்குன்னு கேட்டு பாருங்க. எந்த தரப்புக்கும் நான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயத்துல நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன், தமிழ் முற்போக்கு கூட்டணியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், நாங்க கை தூக்கும். அமைச்சரவை 10 ரூபா இருக்கு காணி உரிமை வழங்க, நீங்க சம்பளம் வழங்கினீங்க தானே 200 ரூபா அரசாங்கத்தின் மூலியமா 200 ரூபா நீங்க வழங்கி இருக்கீங்க. இன்னைக்கு டாலர் 357 ரூபாய்க்கு வந்திருக்கு, விலைகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 200 ரூபா இன்னும் பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? ஆனா இந்த 200 ரூபா நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க? வருஷத்துக்கு 5 பில்லியன், 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க. காணி உரிமையை வழங்குறதுக்கு 5000 மில்லியன் தான் ஆகும். நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா கேபினட் பேப்பர் எடுத்து பாருங்க.
இன்னும்
ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். இப்ப நாங்க வந்து உங்ககிட்ட மலையக மக்களோட பொருளாதார சார்ந்த விடயங்களை நாங்க பேசும்போது நீங்க எங்களுக்கு கொடுக்கற பதில் வந்து, ஆனா என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க மலையகம்னு பேர் வச்சுட்டோம், அதனால பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. ஒரே ஒரு சின்ன திருத்தம், மலையகம்னு நீங்க பேர்ல தான் உங்களுக்கு வச்சீங்க. 2024 பிப்ரவரியில நடந்த கேபினட் பேப்பரை முடிஞ்சா நாளைக்கு நீங்க இங்க சமர்ப்பிச்சு பாருங்க. ஜனத்தொகை வாக்கெடுப்பு சென்சஸ்ல நாங்க மலையகம்னு கொண்டாந்துருக்கோம். ஆனா இதுல விஷயம் என்னன்னா, நாங்க கொண்டாந்தோம், நீங்க கொண்டாடல, நீங்க கொண்டாந்தீங்க, நாங்க கொண்டாடல, இது அதை பத்தி கிடையாது. இதுல இருக்கிற உண்மையான விஷயம், நம்ம நினைச்சா உன்னைக்கும் இந்த மலையக மக்களோட வாழ்க்கையை மாத்த முடியும். ஆனா எப்படி மாத்தணும்னா, ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு கிடையாது, இந்த சிஸ்டம மாத்தி ஆகணும். ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவங்களுக்கு அடியில் வர இந்த லீஸ் ஒப்பந்தம், அந்த லீஸ் ஒப்பந்தத்துக்குள்ளாரதான் மலையக மக்களையும் நம்ம அடகு வச்சிருக்கோம். மலையக மக்கள் வாழ்ற இடத்த நம்ம வெளியே எடுத்தாகணும், அரசாங்கம் பொறுப்பெடுத்தாகணும். அரசாங்கம் பொறுப்பெடுத்தா நேரடியாக வேலை திட்டங்களை கொண்டு வர முடியும். அதே மாதிரி இங்க கௌரவ உறுப்பினர்கள் நுரையீரல் மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துறவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இல்ல வீடு திட்டத்தை நாங்க கொண்டாடுறோம். கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு நான் மரியாதையோட நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த பாக்குறேன், பிரதித்துவம் பலமா இருக்கணும். ஆளும் தரப்புல நீங்க இருக்கீங்க, நூரேலியா மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துறீங்க, அப்புத்தலையில வீடு வந்திருக்கு, நூரேலியாலேயே வரல. காரணம் என்னன்னா, கௌரவத்துக்குரிய அமைச்சர் அவர் வந்து அவரோட தொகுதிக்கு முன்னுரிமை கொடுக்கிறார், தவறு கிடையாது. ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது நான் பேசல, நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க, நான் பேசி முடிச்சிடறேன். ஆனா ஆலோகேஷன் கூட வீடு கட்டி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தானே, சொன்னது நான் இல்ல உங்க உறுப்பினர் கௌரவ பிரதீபன் அவர்கள். நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு முழுமையான ஆதரவு நான் தரேன். கௌரவ பிமல் ரத்நாயக்கர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போது நான் அவருக்கு விட்ட வேண்டுகோள் என்னன்னு, கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீபனை கேபினட் அமைச்சர் ஆக்குங்கன்னு அவர் வேண்டுகோள் விட்டேன். உண்மையா இல்லையான்னு கேட்டு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி அதை பத்தி கவலை இல்லை, நீங்க எங்க சமூகத்துக்கு தலைமை தாங்குறீங்க. அப்படி இருக்கும் போது அந்த தைரியத்தோட நீங்க வேலை செய்யுங்க, நாங்க நிக்கிறோம் தானே சொல்றோம். தேங்க்யூ.